நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் திரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் இன்று புதன்கிழமை எங்களுடைய நாட்டில் மற்றைய நாட்டவர்களுக்கு மற்றைய சங்கங்களுடைய உடைய நாட்டவர்களுக்கு இன்று வியாழக்கிழமை குரு தினம். வழமை போல் இன்றைய தினத்தில் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து படித்து அதை தியானத்திலிருந்து எல்லோரும் தியானத்திலிருந்து உள்வாங்குவோம். இன்று நான் படிக்கும் பக்கம் 247 248. நேர்மையும் நுட்பமும் கொண்ட சாதகர்கள் தம்முடைய கருத்தை உலக பொதுமைப்படுத்த வரும் சொற்கள் போதா? பல ஆண்டுகள் ஏன் சில சமயம் வாழ்க்கை முழுவதும் அனுபவம், தியாகம், பயிற்சி, உணர்தல் ஆகியவை தேவை. உலக பொதுமை என்பதற்கு அது எந்த மனிதனுக்கும் இடையே வேற்றுமை இருக்கக்கூடாது என்பது பொருள். மனிதனது முழு பார்வையும் உயர் மதிப்பையும் அது நிரப்ப வேண்டும். அது ஒரு தற்காலிக திட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, விருப்பு வெறுப்பு, ஒரு சார்புடைமை ஆகியவை வேரறுக்கப்பட வேண்டும். வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் போதாது. இந்த உலக பொதுமை மற்ற சிறப்புகளோடு அடையப்பட்டால் ஆச்சரியப்படத்தக்க மௌன சக்தி எங்கும் பரவும். ஒரு முரண்பட்ட சக்திகளுக்கிடையே சமாதானம் செய்து வைக்கும் ஆற்றல் அவற்றை அடக்கும் சக்திக்கே உண்டு. அது உலகம் தழுவிய தெய்வீக சக்திக்கே சாத்தியம். மனித சமுதாயத்தின் நன்மைக்கே அச்சக்தி எப்போதும் செயல்படுகின்றது. எண்ணமும் அரசியல் பலமும் கீழ்ப்படிய வைக்கலாம், ஆனால் அதனால் நித்திய சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. மனித சக்தியை விட ஆன்மீக சக்தி அதிக ஆற்றல் மிக்கது. ஆன்மீகம் தெய்வீகம் இடத்திலிருந்து வலிமை பெறுகின்றது. முன்னேற்றத்திற்கான ஒரு நாட்டின் மையம் பெண்களிடத்தில்தான் இருக்கின்றது. சமயம், நேர்மை, பண்பாடு, நாகரிகம், கருணை, நன்மை ஆகியவை வளர பெண்ணால், தாயால் தான் முடியும். புரியாத ஆச்சரிய சக்தியால் பெண்ணே படைக்கின்றாள். இந்தளவுதான் இன்றைய செய்தியில் நான் உங்களுக்கு தியானத்திலிருந்து உள்வாங்குவதற்காக வாசித்த செய்தி. இதிலிருந்து கடைசியாக நான் படித்த பந்தியிலிருந்து இந்த பெண்ணை பற்றி பாபாஜி கொடுத்த விடயத்தை வைத்து அதை சிறிது விரிவித்து கொண்டு செல்ல இருக்கின்றேன் என்றான் சத்சங்கத்தில். பெண்களை தாயாகவும் உலகில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகவும் பாபாஜி நெறிப்படுத்துகின்றார். வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் இந்த பகுதியில் இல்லை, பல இடங்களில் அது சொல்லப்படுகின்றது. அதன் வழிவந்த எங்களுடைய கிரியா யோகா சங்கங்களும் யோகி ராமையா அவர்களால் தொடக்கப்பட்ட 52 சங்கங்களில் கூட பெண்ணை மையமாக வைத்தும் அந்த சங்கம் அமைந்திருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாள். ஆகவே எங்களுடைய கிரியா யோகா சங்கங்களிலும் அந்த முறை இருக்கின்றது. அதைவிட சிவனை பார்த்தாலும் சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரராக வலது பாதி இடது பாதியாக தங்கள் உடலில் காட்சி தருகின்றார்கள். ஆனால் இன்று நான் எங்கே உங்களை கொண்டு செல்கின்றேன் என்றால், கடந்த திங்கட்கிழமை ஒரு நாயனாருடைய குரு பூஜை நடந்தது. அந்த நாயனாரை தெரியாதவர்கள், பேரளவில் கூட தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவருடைய பெயர்தான் காரைக்கால் அம்மையார். அவருடைய குரு பூஜை தினம் கடந்த திங்கட்கிழமை நடந்தது. ஆகவே இன்று அவரை பற்றிய சிறு சிந்தனைகளையும் பாபாஜியின் வாசிப்பில் வந்த பெண்ணை மையப்படுத்திய உலகத்தை உலகம் என்று கூறப்பட்ட செய்தியை வைத்து அவருடைய சிந்தனையையும் சிறிது நோக்குவோம். எங்களுடைய பயிற்சிக்காகவும் எங்களுடைய பயிற்சி நன்றாக இடம் பெறுவதற்கு அந்த தன்மையை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவருடைய வரலாறை சிறியளவில் பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த 63 நாயன்மார்களில் ஒரே ஒரு நாயன்மார் தான் அவர்களுடைய உருவங்களை பார்க்கும்போது அமர்ந்திருக்கின்றார். மிச்சமாக இருக்கும் 62 நாயன்மார்களும் எழுந்து நிற்கின்றார்கள். அதனுடைய தாய்பரியம் என்னவென்றால், இந்த நாயன்மார்களில் இந்த காரைக்கால் அம்மையார் ஒரு பெண் நாயன்மார். அவர் தனியத்தான் இந்த 63 நாயன்மார்களில் இருக்கிற வடிவாக அந்த சிலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மற்ற நாயன்மார்கள் எல்லோரும் எழுந்து நிற்கின்றார்கள். அதிலேயே எங்களுக்கு தெரிய வேண்டும், அந்த உருவத்தை பார்க்கும்போது அவருடைய சரிதை தெரியாவிட்டாலும் அங்கு அவருக்கென்று சொல்லி ஒரு தனிப்பட்ட இடம் உண்டு என்பதுதான் இங்கு அறியப்படுகின்றது. அதனால்தான் நான் இந்த தகவலை இன்று என்னுடைய வாசிப்பில் இருந்து பாபாஜி அன்னையை உலக மையப்படுத்துகின்றார் என்று நாங்கள் படித்த வாசிப்பில் இருந்து அதிலிருந்து உங்களை காரைக்கால் அம்மையாரிடம் கூட்டி செல்கின்றேன். இப்படியாக காரைக்கால் அம்மையார் ஒரு சிறப்பு வாய்ந்த நாயனார். அவரை பற்றிய மேலும் சில தகவல்கள், அவர் 3வது நூற்றாண்டில் இருந்தவர் என்று குறிப்பு தரப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நாயன்மார்களிலேயே முதல் தரமாக பதிகம் பாடிய, பாடல் பாடிய நாயன்மார் என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையார் என்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அம்மையாரின் வரலாறை நாங்கள் சிறிது நோக்குவோமாக இருந்தால், இவர் காரைக்கால் என்ற இடத்தில் ஒரு செட்டியார் பெண்ணாக பிறந்திருந்தார். அவருடைய இயற்பெயர் புனிதவதி. அவர் பிறந்து வளர்ந்து கொண்டு வரும்போதெல்லாம் அவர் சிவபக்தனாக இருக்கின்றார், பக்தனாக இருக்கின்றார் அவர் பெண். அப்போது அந்த சிவபக்தனாக அவர் வாழ்ந்து கொண்டு வரும் காலத்தில் ஒன்றை மாத்திரம் நாங்கள் முதலிலேயே பார்த்து விடுவோம். அவருடைய இந்த பிறவி ஒரு ஞான பிறவியாக நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் சிவன் அருள் இல்லாமல் அவர் இந்த பிறவியில் செய்த உடையங்கள் ஒன்றுக்கும் சாத்தியமே இல்லை. ஆகவே இந்த உடலை எடுக்கும் போது அதுதான் அவருடைய கடைசி பணியாக, கடைசி உடலாக நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் பார்த்த உண்மைகள். நாயன்மார்களுடைய வரலாறிலும் அவர்களுடைய வரலாறு அச்சிடப்பட்டது அவர்களுடைய கடைசி உடலில் அவர்கள் செய்த விடயங்களை வைத்து. ஆகவே இந்த அம்மையாரும் சிவபக்தராக இருந்திருக்கின்றார். வழமை போல் அவருக்கு அவர் பருவமடைந்து வரும்போது அவருக்கு பெண் பார்க்கின்ற ஆண் பார்க்கின்றார்கள் மாப்பிள்ளை. அவரும் ஒரு செட்டி குடும்பத்தை சேர்ந்தவர். ஒருதரை ஒரு வணிகத்தில் இருக்கும் ஒருவரை அவருக்கு மணம் செய்து வைக்கின்றார்கள். அந்த திருமண வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி அவர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு தினம் அவருடைய கணவன் இரண்டு மாம்பழங்களை தன்னுடைய வணிக இடத்திலிருந்து வீட்டிற்கு மனைவியிடம் கொடுக்குமாறு அனுப்பி வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் மதியம் அங்கு உணவு உண்பதற்காக வருகின்றார். அவர் உணவு உண்ண வர முதல் சிவபெருமான் சிவன் ஒரு சோதனையை நடத்துவதற்காக ஒரு சிவனடியார் வேடத்தில் அந்த வீட்டிற்குள் வருகின்றார். வந்து உணவு பரிமாறும்படி கேட்கின்றார். இந்த அம்மையார் சிவத்தொண்டு செய்வது மாத்திரமல்ல, சிவ தொண்டராகவே வாழ்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில். ஆகவே அதற்கு மறுப்பு சொல்லாமல் உணவு பரிமாறுவதற்கு சமையல் முடியாத காரணத்தால் அங்கு செய்த சாதத்துடன் இருந்த ரெண்டு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை வெட்டி சிவனடியாருக்கு உணவு கொடுக்கின்றார். அவர் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். அதன்பின் கணவன் வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு பின் அந்த மாம்பழத்தை வெட்டி தரும்படி கேட்கின்றார். தான் கொடுத்து விட்டதை அவர் நினைத்தார். அவர் ரெண்டு மாம்பழம் கொடுத்தபடியால் தனக்கொண்டு கணவனுக்கொண்டு நினைப்பார் என்று நினைத்து ஒரு மாம்பழத்தை வெட்டி கொடுக்கின்றதாக அந்த கதை செல்கின்றது. அதை கொடுக்கும்போது அவர் அதை சாப்பிட்டு விட்டு மனைவி மற்றது சாப்பிடலாம் என்ற எண்ணத்தை தவிர்த்து மற்றைய மாம்பழத்தையும் வெட்டி தரும்படி கேட்கின்றார். மாம்பழம் நன்றாக இருக்கின்றது என்று அதை கேட்ட மனைவியார் என்ன செய்வதென்று தெரியாமல் அறைக்குள் செல்கின்றார். சென்று சிவனிடம் முறையிடுகின்றார். சிவன் அதற்கு இறங்கி இன்னொரு மாம்பழத்தை அவருக்கு அருள் செய்கின்றார். அவர் அதை கொண்டு வந்து கணவனிடம் வெட்டி கொடுக்கும்போது அந்த மாம்பழம் நிச்சயமாக அவர் முதல் சாப்பிட்ட மாம்பழத்தை விட மிகவும் ருசியாக இருக்கின்றது. அதை பார்த்ததும் கணவனுக்கு ஒரு சந்தேகம் அழுகின்றது. முதல் சாப்பிட்ட மாம்பழத்துக்கும் இந்த மாம்பழத்துக்கும் இடையில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றபடியால் இந்த மாம்பழம் தான் கொடுத்த மாம்பழம் இல்லை என்று அவவிடம் கேட்கின்றார். அந்த நேரம் புனிதவதியாகிய காரைக்கால் அம்மையார் இனி ஒழிக்க முடியாதென்று தெரிந்து கணவனிடம் உள்ளதை சொல்கின்றார். ஒரு சிவனடியார் வந்தபடியால் ஒரு மாம்பழம் கொடுத்து விட்டேன், ஆனால் உங்களுக்கு இரண்டாவது மாம்பழம் கடவுளிடம் போய் முறையிட்டேன் சிவனிடம், அவர் தந்ததை உங்களுக்கு தந்தேன் என்று சொல்கின்றார். அதை கணவன் நம்பத் தயாராக இல்லை. உலகியலில் அப்படி என்றால் மீண்டும் ஒரு மாம்பழம் வேண்டி தரும்படி கேட்கின்றார். அவர் மீண்டும் அறைக்கு சென்று சிவனிடம் கேட்கின்றார். சிறிதிய தாமதத்தில் பின் அவருக்கு அந்த மாம்பழம் கொடுக்கப்படுகின்றது. இதை கணவன் பார்க்கின்றார். உண்மை என்று உண்மை புரிகின்றது. அவ்வளவுதான். இந்த தெய்வீய பெண்ணுடன் தான் தொடர்ந்து வாழ முடியாது, பயமாக இருக்கின்றது என்று அவர் வியாபார அலுவலாக வெளியால் போவது போல் வீட்டை விட்டு சென்று விட்டார். பல ஆண்டுகளாக வரவில்லை. இன்னொரு இடத்தில் போய் அவர் மனம் செய்து பிள்ளையுடன் வாழ்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய காரைக்கால் அம்மையாருடைய ஊரில் வாழ்ந்தவர்கள் அவரை எங்கேயோ சந்தித்த நேரத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு வந்து விஷயத்தை சொல்கின்றார்கள். அந்த காலத்தில் இப்படி யாராவது பிரிந்தால் சேர்த்து வைக்கும் முறை உண்டு. ஆகவே அவர்களை சேர்த்து வைப்பதற்கு முனைகின்றார்கள். ஆனால் கணவனையும் மற்றைய மனைவி பிள்ளைகள் வந்து அவருடைய காலில் விழுகின்றார்கள். விழுந்து தெய்வமே என்று வணங்குகின்றார்கள். அதன்பின் அவர்கள் சேர்ந்து வாழுவதற்கு தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு சாத்தியம் இல்லாததால் தான் தான் வீட்டை விட்டு ஓடினேன் என்று கணவர் சொல்கின்றார். ஏனென்றால் அது ஒரு தெய்வீக அன்னை என்று கூறுகின்றார். மற்றைய மக்களையும் அவங்களை வணங்கச் சொல்கின்றார். அத்துடன் அவர்களுடைய குடும்ப கதை முடிகின்றது. இதை நடத்தியவுடன் கணவர் மற்றைய குடும்பத்துடன் சென்று விட்டார். காரைக்கால் அம்மையார் சிவனிடம் போய் முறையிடுகின்றார். எப்படி முறையிடுகின்றார் என்றால், தனக்கு இனி இந்த உருவம் தேவையில்லை, என்னுடைய கணவனுக்காகத்தான் என்னுடைய உடல், அவர் இல்லாத போது எனக்கு என்னத்திற்கு இந்த அழகெல்லாம், என்னை பேயாக மாற்றிவிடு என்று சொல்லுகின்றார். இறைவன் அதை அருளுகின்றார். உடனடியாக காரைக்கால் அம்மையாரின் உடல் பேயாக மாறுகின்றது, பேய் உருவத்துடன். இதிலிருந்துதான் அவருடைய ஆன்மீகம் மிகவும் ஜொலிக்கின்றது. அவர் அதை அடைந்தவுடன் திரு கைலாயத்திற்கு சிவனை பார்ப்பதற்காக விரும்பி போகின்றார். கைலாய மலை அடிவாரத்தை அடைந்தவுடன் இது சிவன் இருக்கும் மலையாச்சே என்று சொல்லி காலால் நடப்பது தவறு என்று நினைத்து தலையால் நடந்து உச்சியில் இருக்கும் சிவனை அடைகின்றார். அதை பார்த்த சிவனும் உமாதேவியாரும் அவர் வருகையை தலையால் நடந்து கொண்டு வருவதை மலை உச்சியில் பார்த்து சிவன் அவரை அம்மையே வருக என்று வரவேற்கின்றார். அங்குதான் அவருக்கு அம்மா என்ற ஸ்தானத்தை சிவன் கொடுக்கின்றார் என்று சரிதை சொல்கின்றது. நாங்கள் அதிலிருந்துதான் கிரியா யோகா வாசிப்பில் இருந்து தொடங்கினோம். இந்த அன்னை இந்த உலகத்தில் மையப்புள்ளி, ஆக்களும் இந்த உடலை ஆக்குவதற்கு அன்னை தான் அதை வளர்த்து ஒரு குழந்தையாக இந்த உலகிற்கு தந்து கொண்டிருக்கின்றால் சிவனுக்கு தாயோ தகப்பனோ இல்லை, அவர் அனாதியானவர் உண்மையானவர் என்பதெல்லாம் தெரியும் எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் இருந்து. அப்படி இருந்து கூட சிவன் அவரை அம்மையே என்று அழைக்கின்றார், அந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றார், தன்னுடைய தாயாக பார்க்கின்றார். இது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. இந்த வரலாற்றில் இருந்து அதை கொண்டு பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து இன்று வாசித்த வாசிப்பில் இணைக்கின்றேன். என்னவென்றால், சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் இந்த புத்தகத்தில் அதை மையப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தின் மையம் பெண்ணென்றே கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே கிரியா யோகத்தில் அதை வைத்துத்தான் அவரின் கீழ் வந்த குருமார்கள் ஆகிய யோகி ராமையா அவர்கள் சங்கத்திற்கும் தாயை நிர்ணயிக்கின்றார். யோகா சங்கங்களுக்கும் அதேபோல்தான் தாய்க்கு முதல் உரிமை உலகத்திலும் கொடுக்கப்படுகின்றது. இருப்பினும் கிரியா யோகத்தில் அது மேன்மையாக கொடுக்கப்படுகின்றது. சைவ சித்தாந்த வழிப்படி, நாயன்மார்களுடைய முறைப்படி. ஆகவே இங்கு நாங்கள் உணர வேண்டியது என்னவென்றால், காரைக்கால் அம்மையார் உடைய வரலாறில் இருந்து இந்த உலகத்தில் இருக்கும் பெண்கள் எல்லோரும் உணர வேண்டியது என்னவென்றால், அன்பை பெருக்கினால் அது அவர்களுடைய சுபாவம். இறைவன் கூட அவர்களை அம்மா என்று அழைக்கும் தகுதிக்கு கொண்டு வருவார். ஆகவே தாய்மார்கள் எல்லோரும் தங்களை கீழ்மைப்படுத்தாது இந்த காரைக்கால் அம்மையார் உடைய இந்த வாழ்க்கை வரலாறை முன்வைத்து தங்களுக்குரிய பெருமையை தாங்கள் எப்படி அந்த பெருமையை சேர்க்கலாம், அதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பும் தொண்டும். அதுதான் கிரியா யோகத்திலும் முதல் ரெண்டு விடயமும். அது அவர்களுக்கு சுபாவமாக அமைந்தாலும் சங்க வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் அந்த ரெண்டு குணங்களையும் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். குடும்பத்தையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும். சங்க வளர்ச்சியையும் துரிதப்படுத்த வேண்டும், நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று இன்று காரைக்கால் அம்மையார் உடைய திங்கட்கிழமை நடந்த குரு பூஜை தினம் நடந்திருக்கின்றது. அதை நினைவுபடுத்தி இந்த சத்சங்கத்தில் அதை நினைவு கூறுவோம் என்று இருந்தேன். இத்துடன் உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண அழைத்து செல்கின்றேன் பாபாஜியின் ஆசியுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். ஓகே, மூன்றும் உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓகே, சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம்
ஓம்
கிரியா பாபாஜி
சிவாய
நமோம்,
நமோம், ஓம் சிவாய நமோம், ஓம்
ஓம் சிவாய
சிவாய நமோம்.
நமோம்.
இன்று காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை சத்சங்கத்தின் மூலம் அறிந்ததிலிருந்து பலவிதமான சிறந்த கருத்துக்கள் எல்லா சாதகருக்கும் கிடைக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக இருந்தது. புனிதவதியார் என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக தன்மையை மாம்பழ கதை மூலம் சிறப்பாக விளங்கியமை சிறப்பு அம்சமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அம்மையார் கைலாயம் சென்ற கதை மூலம் நாம் காரைக்கால் அம்மையாரின் மையப்பெண்ணாக விளங்குகின்றார் என்பதையும் எல்லா சாதகர்களுக்கும் மிகவும் தெளிவாக அடித்து கூறினீர்கள். அதுவும் சிறப்பாக இருந்தது. எனவே காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து அன்பன் கொண்டும் முக்கியம் என்பதை அறிந்து எல்லோரும் கிரியாசாரர்களின் நோக்கத்தையும் காரைக்கால் அம்மையார் ஒப்பிட்டு எங்களுடைய கிரியாசாரங்களை மேலும் மேலும் கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். ஓம் கிரியா பவாய் நமோ ஓம். ஓம் சிவாய நமோ ஓம்.
நன்றி, வணக்கம். ரேவணய்யா, நன்றி உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்துல காரைக்கால் அம்மையார் பத்தி நல்லா சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு பெண்மணியா இருந்து ஒரு பெரிய சிவபக்தரா வாழ்ந்திருக்காங்கன்றது நமக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதுதான் இந்த மதத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு. எந்த மதத்துக்கும் இல்லாத ஒரு இந்து மதத்துக்கு உள்ள சிறப்பு. அதோட மட்டும் இல்ல, இந்து மதத்துல இப்படி ஒரு பெண்மணி ஒரு ஞானத்தை அடைஞ்சிருக்காங்கன்றது எடுத்துக்காட்டான ஒரு வரலாறு படைச்சவங்க தான் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்கள்ல வேற யாரையும் சிவபெருமான் வந்து அம்மையேன்னு கூட்ட வரலாறு கிடையாது. கண்ணப்பருக்கு அடுத்தபடியா உள்ளவங்க காரைக்கால் அம்மையார். அந்த வகையில அவங்க எவ்வளவு பெரிய ஒரு தீவிரமா இறைவன் மேல பக்தி வச்சு அவங்களுடைய தொண்டுகளையும் செஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தும் வாழ்ந்துகிட்டு எதுக்கும் தயங்காத இறைவன் மேல ஒரே புடி நம்பிக்கை, எல்லாத்தையும் இழக்கக்குள்ள கூட அவங்களுடைய கொள்கையிலேருந்து மாறாம அவங்க கொள்கை அதுதான் பார்க்கணும். இதை வந்து அப்படியே ஏதோ ஒரு வரலாறா நம்ம சொல்லிட்டு போறோம், அதை கேட்டுட்டு போறோம்ன்றது அது அப்புறம் நமக்கு சாத்தியமா, அப்படி போக கூடாது. எவ்வளோ அவங்களுடைய தொண்டுலையும் அவங்களுடைய சேவையிலையும் அவங்களுடைய அன்புலையும் அவங்களுடைய பக்தியிலையும் வைராக்கியமா இருந்து இறைவன்கிட்ட அந்த செயலை செஞ்சிருக்காங்கன்றது தான் அந்த வரலாறு நமக்கு குறிப்பு கொடுக்குது. இது எதுவுமே கதை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். வரலாறு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து இந்த உலகத்துக்கு இறைவனுடைய அருளால அவருடைய ஆசீர்வாதத்தினால அருளப்பட்டது. இதெல்லாம் மனிதன் வந்து சாதாரண நிலையிலேருந்து செய்ய முடியாது, பெரிய நிலையில இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பெண்மணி நமக்கு அதை எடுத்துக்காட்டா அந்த காரியத்தை செஞ்சு காட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வந்து எல்லா அடியார்களும் கொடுப்பாங்க. இந்த பிறப்பினுடைய சுழற்சியை வந்து அதிகப்படியா நேசிச்சு சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். அது ஒரு ஒரு பெரிய விஷயம். இந்த பிறப்பினுடைய சுழற்சியும் இந்த பிறப்பினுடைய துன்பத்தையும் அறிஞ்சி சில விஷயங்களை காரைக்கால் அம்மையார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இறைவனுடைய அருளால. ஏதோ பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம், அது வந்து ஒரு சுழற்சியா இருக்குது. இதுக்குள்ள எவ்வளவு துன்பப்படுறோம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்டு அதுவும் வந்து மத்தியசமா கேக்குறாங்க. ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, இந்த பிறப்பு தூரம் நான் பிறந்து பிறந்து இறந்துட்டேன், இனிமே எனக்கு பிறப்பு வேண்டாம், அப்படி பிறந்துட்டா உன்னை மறவாத எனக்கு மனம் வேண்டும் சொல்லி கேட்டவங்க. உன்னை நான் நினைச்சுட்டே இருந்தேன்னா இந்த பிறப்பினுடைய சுழற்சியில எனக்கு துன்பங்கள் இருக்காது, அதனால உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே உன்னை நினைச்சுக்கிட்டே நான் இருக்கணும்ன்ற கேட்டவங்க. அதோட மட்டும் இல்ல, தன்னை வந்து யாரும் விரும்பி கேட்ட கூடாது, விரும்பி பாத்திர கூடாதுன்னு தனக்கு பேய் உருவம் கேட்டவங்க. என்னை வந்து யாராவது நேசிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய மன எண்ணங்கள் எனக்கு வந்து என்னை ஊடுருவி என்ன மைண்டு மாறிடும், அதனால எனக்கு உருவம் பேய் உருவம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா என்னை யாரும் சீண்டி பார்க்க மாட்டாங்க, வெறுப்பா பார்ப்பாங்க, அப்ப நான் உன்னையே என்னுடைய மனம் எண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கேட்ட வரலாறு, ஒரு சிறப்பான ஒரு நாயன்மார். அத கால வேலையில நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி. கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக மீண்டும் அதை மிகவும் துல்லியமாக தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி. நீங்கள் கூறியபடி அவர் மூன்று விடயங்களை இறைவனிடம் அந்த கைலாயத்தில் சென்றடைந்த போது கேட்டது என்பது நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மையான விடயம். ஒன்று, நான் இறவாமையாக இருக்க வேண்டும் என்றால் இனி புறப்படுக்கக்கூடாது. அப்படி புறப்படுத்து விட்டாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும், அதாவது ஐந்தெழுத்தை மறக்கக்கூடாது என்று. மற்றது, எல்லா இடத்திலும் அந்த அன்பை மறக்கக்கூடாது என்று மூன்று விடயங்களை கேட்டதாக குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதை நான் அதை எடுத்து காட்டாவிட்டாலும் நீங்கள் அதை எடுத்து சொன்னது மிகவும் அற்புதம் பாபாஜியின் அருளினால். நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.